శ్రీమతే రామానుజాయ నమః. కలయామి కలిధ్వంసం కవిం లోక దివాకరం యస్య గోపి ప్రకాశాభిః ఆభిద్యం నికతం తమః. వాళి పరకాలన్ వాళి కలిగన్ని వాళి కురయలోర్ వాళ్వేందన్ వాళ్యరో మాయోని వాళ్వలియాల్ మందిరంగుల్ మంగయరుగోన్ తుయోన్ సుడర్మానవేల். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு ஆரங்கம் கூற வீருடைய கார்த்திகை நன்னாளிலே திருவவதாரம் செய்தவர் ஆழ்வார்களில் கடைக்குட்டியான திருமங்கை ஆழ்வார். கள்வனே நானேன் படிறு செய்திருப்பேன் கண்டவா திரி தந்தேனேலும் என்னுடைய தன்னுடைய மொழிக்கிணங்க எம்பெருமானிடத்திலே களவு செய்யும் வியாஜத்தாலே திருமந்திரத்தை பெற்றார். வாழ்வழியால் மந்திரத்தை பெற்ற ஆழ்வார் அந்த மந்திரத்தின் பிரதிபாத்தியமாய் விளங்கக்கூடிய ஸ்தலங்களில் உறையும் அர்ச்சா எம்பெருமான்களே தனக்கு கதி என்று கொண்டு எண்ணிறந்த திவ்ய தேசங்களை பற்பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்தார். அந்த கிரமத்திலே திருவரங்கம் பெரிய கோயில் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்திற்கு மங்களாசாசனமாய் அமைந்திருக்கக்கூடிய ஐந்து பதிகங்களில் ஒரு பதிகமே இன்றைய அனுபவத்திற்கு விஷயமாய் அமைந்திருக்கிறது. திருமங்கையாழ்வார் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்விப்பதங்களும் என்று தொடங்கும் ஒரு பதிகம் திருவரங்கம் பெரிய கோயிலுக்காக அருளி செய்திருக்கிறார். அந்த பாசுரத்தின் பிரவேசத்திலே காட்டப்படுவதானது எம்பெருமானுடைய தன்மை எவ்வாறு விளங்குகிறது என்று காட்டுகிறார். எம்பெருமான் ஜெகத்காரண பூதனாய் விளங்குகிறான். அதன் காரணமாய் பிரம்மாதிகளுக்கும் ஆஷ்ரேணியனாய் விளங்கக்கூடிய எம்பெருமானவன் சகல சேதனர்க்கும் துக்க நிவர்த்தகனாய் விளங்குகிறான். துன்பம் என்று அபேட்சிக்கும் காலத்திலே வந்துதவும் ஸ்வபாவனாய் விளங்குகிறான். இப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் மீனோடாமை கேழல் அரிகுரலாய் முன்னுமிராமனாய் பின்னுமிராமனாய் தானாய் தாமோதரனாய் கர்க்கியுமானான் என்று சொல்லும்படியெல்லாம் பற்பல அவதாரங்கள் பண்ணினான். அந்த காலத்திலே இருந்து அனுபவிக்காமல் போன இழவு தீர அந்த எம்பெருமானவன் தற்சமயம் திருவரங்க மாநகரிலே அமர்ந்திருக்கிறான் என்று திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். மேலும் அவதாரங்களானவை ஒரு காலத்திலே முடிந்து எம்பெருமான் தன்னடை சோதிக்கு தீர்த்தம் பிரசாதித்து தன்னடை சோதிக்கு எழுந்தருள்வது என்ற கிரமமும் உண்டே. அவ்வாறெல்லாம் அன்றி இந்த அர்ச்சாவதார எம்பெருமானவன் ஒரு ஸ்தாவர பிரதிஷ்டையாய் இருந்து நம்மை காத்தருளுகிறான் என்று அனுசந்தித்து இனியராகிறார் ஆழ்வார் என்று காட்டப்படுகிறது இந்த பிரவேசமானது. முந்திரமுன்னம் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பெருங்கொழி அனலும் பெருகிய புனலுடன் நிலனும் கொண்டல் மாருதமும் குறைகடலேழும் ஏழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்னயம்பெருமான் அரங்கமாநகர் அமர்ந்தான் என்று தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்தை எப்படி அன்வயம் பண்ணணும் என்று பார்த்தோமானால் பண்டை நான்மறையும் தானாய் நின்னயம்பெருமான் வேள்வியும் தானாய் நின்றயம்பெருமான் கேள்வி பதங்களும் தானாய் நின்னயம்பெருமான் என்றெல்லாம் அன்வயம் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அன்வயம் செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன என்று பார்த்தோமானால் எம்பெருமான் பண்டை நான்மறையாய் நிற்கை என்று தெரிவிக்கிறார்களே, அப்படி என்றால் என்ன? எம்பெருமான் நான்கு வேதங்களை வெளியிட்டாருளான், அதனாலே அவன் பண்டை நான்மறையாய் நிற்கிறான். நான்கு வேதங்களால் பிரதிபாதிக்கப்படுபவனாயும் இருக்கிறான், அதனாலே பண்டை நான்மறையாய் நிற்கிறான். வேள்வியும் தானாய் நிற்கிறான் என்று தெரிவிக்கிறான், அப்படி என்றால் என்ன என்று கேட்டோமானால் வேதங்களில் சொல்லப்படக்கூடிய யாகங்கள் எல்லாவற்றாலும் ஆராதிக்கப்படுபவனாயிருக்கிறானே, அதனாலே தெரிவிக்கிறார்கள். அப்படி இல்லையே சுவாமி, சில சில வேதங்களுக்கு சில சில யாகங்களுக்கு சில சில தேவதைகள் எம்பெருமானை தவிர்ந்த தேவதைகளை எஜமானர்களாய் காட்டியிருக்கிறார்களே, அப்படிலாம் இருக்கக்கூடிய காலத்தில் இவரே எப்படி வேள்வியாய் நிற்பான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்றார். வேதங்களிலே பல தேவதைகள் யஜ்யங்களுக்கு விஷயமாக சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் அந்த தேவதைக்கு அந்தர்யாமியாய் ஸ்ரீமன் நாராயணனே அங்கு விவக்ஷிதன். அப்படிதான் பகவத்கீதையில வியாக்கியானங்கள் எல்லாம் பாஷ்யக்காரர் தெரிவிக்கிறார். இதுதான் பரமைகாந்தி சித்தாந்தமும் அல்லவா என்றெல்லாம் காட்டப்பெறுகிறது. கேள்விப்பதங்களும் தானாய் நின்றான் என்று மேலே தெரிவிக்கிறார் அல்லவா. கேள்விப்பதங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோமானால், வியாக்கரண சாஸ்திரத்துக்கு பிரவர்த்தகனாய் இருக்கும்படி, அதாவது முக்கியமா அந்த வியாக்கியானத்துல ஒரு பங்கை காட்டுறார், பதரூபத்தாலும் அக்ஷர ரூபத்தாலும் சிரவணம் பண்ணி அறிய வேண்டும்படியாய் இருக்கிற வியாக்கரண சாஸ்திரம் என்று வியாக்கியான சீசுக்தி காட்டப்பெறுகிறது. மேலே தெரிவிக்கிறார் பிண்டமாய் விரிந்த என்று தெரிவிக்கிறார். இந்த உலகத்திலே நாம் காணப்படக்கூடிய பொருள்கள், சாதாரணமாக காணப்படக்கூடிய பொருள்கள், குடம் பானை மடக்கு போன்றவைகள், இவையெல்லாம் காரியப்பொருள்கள் அல்லவையா. காரியப்பொருள்கள்னா காரணப்பொருள் ஒன்று இருக்கும், அந்த காரணப்பொருளை கொண்டு பண்ணக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்கள் என்னன்னா காரியப்பொருள்கள். இந்த குடமோ பானையோ மடக்கோ அதுக்கு காரணப்பொருள் என்னன்னா மண்ணுண்டை தானே, அந்த மண்ணுண்டை தான் இந்த இடத்திலே பிண்டம் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். பிண்டம் என்கிற சொல்லு காரண அவஸ்தைக்கு வாசகமாய் இருப்பதனாலே எம்பெருமான் காரணப்பொருளாய் விளங்குகிறான், பிண்டமாய் விரிந்த திறங்குலியான மேற்கொண்டு தெரிவிக்கிறார் பிண்டமாய் விரிந்த காரண அவஸ்தையை தெரிவிப்பதற்காக பிண்டம் என்ற சொல்லை அவ்விடத்திலே இடுகிறார் என்றெல்லாம் காட்டப்பெறுகிறது. அதுக்கு மேல தெரிவிக்கிறார் பிறங்குழி அனலும் பெருகிய புனலோடு நீளனும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார்கள். அப்படிலாம் என்ன அப்படின்னு தெரிவிக்கிறார். பிறங்குழி அனல் அதாவது காந்தியை உடைய அக்னி, பெருகிய புனல் திரவிய ரூபமான ஜலம், நிலன் பூமி, கொண்டல் மேகம், வாயு சப்த சாகரம், ஏழு பர்வதங்கள், ஆகாசம், இவையெல்லாம் இவ்வளவு விஷயங்களும் தனக்கு சரீரமாகும்படி தான் சரீரியாயிருக்கக்கூடிய எம்பெருமான், இவ்வளவு பெரிய பெருமைகளை உடைய எம்பெருமானானவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா திருவரங்கம் பெரிய கோவிலே சாய்ந்தருளா நின்றான். அதனால நமக்கு என்ன பெருமை சுவாமி அப்படின்னா, நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, திருவரங்கம் பெரிய கோவிலில் இருந்தாலும் நம் போல்வார் கண்ணுகாலே குளிர நோக்கும்படி விலட்சணமான திவ்ய விக்கு மங்கள விக்கிரகத்தோடு இருக்கிறானே, அதனால் நம்ம நன்னா அவனை சேவிக்க முடியும் இல்லையா. அப்படிப்பட்ட எம்பெருமான் திருவரங்க மாநகரிலே வந்து தோன்றியிருக்கிறான் என்று காட்டுகிறார். மேற்கொண்டு இந்திரன் பிரமன் ஈசன் என்னிவர்கள் எண்ணில் பல்குணங்களை இயத்த தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுத்தமும் சுத்தினின் அகலா பந்தமும் பந்தம் மறுப்பதோர் மருந்தும் பான்மையும் பல்லுயிர்க்கெல்லாம் அந்தமும் வாழ்வும் ஆயையம்பெருமான் அரங்க மாநகர் அமர்ந்தானே என்று தெரிவிக்கிறார். அதாவது இந்த பாசுரத்தை எப்படி அன்வயம் பண்ணணும்னா, இந்திரன் பிரமன் ஈசன் என்னிவர்கள் எண்ணில் பல்குணங்களே இயத்த அரங்கமானகர் அமர்ந்தான் என்று அன்வயம் பண்ண வேணும். இந்திரன் பிரமன் ஈசன் ஆகிய தேவர்கள் அவர்களெல்லாம் என்ன பண்றாங்க, தேவர்களா இருக்கிறதாலும் தங்களுடைய அகங்காரம் ஒழிய பெற்றார்கள். அகங்காரம் ஒழிந்தது மட்டும் போல எம்பெருமானுடைய பல திருக்குணங்களை சொல்லி துதிக்கிறார்கள், அவனிடையிலே ஆசிரயிக்கிறார்கள். இப்படி தேவர்களுக்கு ஆசிரயணீயனாய் விளங்கக்கூடிய பெருமாள் திருவரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் எல்லாம், தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுத்தமும் சுத்தி நின்னகலா பந்தமும் என்று தெரிவிக்கிறார். பிராணிகளுக்கெல்லாம் இதத்தையே நடத்தக்கூடியவனான பிதா போலவும் இருக்கிறான், பிரேத்தியே நடத்த கடவனான தாய் போலவும் இருக்கிறான், நரகத்தில் விழாமல் காப்பாற்றும் புத்திரர்களைப் போலே இருக்கிறான், அளவிறந்துள்ள ஞாதி வர்க்கத்தைப் போலே இருக்கிறான், விட்டு நீங்காத பந்துக்களைப் போலே இருக்கிறான். ஆக எம்பெருமானானவன் எல்லா உறவு முறையுமாய் இருக்கிறான். சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே, மாதா பிதா யுவதயஸ்தனயாபிபூதி சர்வம் யதேவனேயமே நமதன்வயானாம் என்றெல்லாம் ஆளவந்தார் காட்டுகிறார் அல்லவா. எல்லா உறவு முறையாயும் இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கு என்ன நன்மைகளை செய்கிறான் என்று பார்த்தோமானால், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து என்றும் இருக்கக்கூடிய ஸ்திதியிலே நம்முடைய சம்சார சம்பந்தத்தை அறுக்கவல்ல மருந்தாய் விளங்குகிறான். மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடைப்புகைப்பை திருமாலிரும் சோலையந்தா என்று தெரிவிக்கிறார் அல்லவா பெரியாழ்வார். அப்போ இந்த சம்சார சம்பந்தம் அறுக்கவல்ல மருந்து இவன், இந்த சம்சார சம்பந்தம் அற்றால் இருக்கக்கூடிய நிஷ்கலஸ்வபாவமாய் இருக்கக்கூடியவன் என்று தெரிவிக்கிறார். பந்தமறுப்பதோர் மருந்தும் பான்மையும் பல்லுயிர்க்கெல்லாம், பான்மை என்றால் நிஷ்கலஸ்வபாவன் என்று தெரிவிக்கிறார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு கடவனாய் இருக்கிறான். மேலும் தெரிவிக்கிறார், அந்தமும் வாழ்வும் ஆயையம்பெருமான் அரங்கமானகரெம்பாயம் அமர்ந்தானே. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கெல்லாம் கடவனாய் இருக்கக்கூடியவன் அப்படின்னு எல்லாம் தெரிவிக்கிறார். மேற்கொண்டு மூன்றாவது பாசுரமாக, மண்ணுமாநிலனும் மலைகளும் கடலும் வானமும் தானவர் உலகும் துண்ணுமாயிருளாய் துளங்குடி சுருங்கி தொல்லை நான் மறைகளும் மறிய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி பிறங்கிருள் நிறுங்கட ஒரு நாள் அன்னமாயன்னங்கருமறை பயந்தான் அரங்கமானகர் அமர்ந்தானே என்று தெரிவிக்கிறார். இவ்விடத்தில் காட்டப்படக்கூடிய சரித்திரம் என்னன்னு பார்த்தோமானால், எம்பெருமான் ஹம்சரூபியாய் அவதரித்து வேதங்களை உபகரித்தான். அப்படி வேதங்களை அப்படிப்பட்ட பெருமான் அரங்கமானகரிலே அமர்ந்தான் என்கிறார். எம்பெருமான் ஏன் அன்னமாய் அவதரித்தான் என்று பார்த்தோமானால், மதுகைடவர் என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் வேதத்தை பிரம்மதேவனிடமிருந்து கவர்ந்து சென்று கடலிலே மறைந்து கொண்டார்கள். வேதத்தை இழந்ததினாலே உலகெங்கும் பேருருள் மூடி நின்றது. பிரம்மன் முதலியவர் என்னெல்லாம் கண் கட்டது போல எதுவும் செய்வதில்லாமல் திகச்சு நிற்கிறார்கள். இப்படி இவர்களுடைய வருத்தம் கண்ட எம்பெருமான் திருவுள்ளம் இறங்கி அந்த அசுரர்களை கொன்று வேதங்களை மீட்டு அம்சரூபியாய் பிரம்மனுக்கு உபதேசித்தருளினான் என்றது காட்டக்கூடியதாய் விளங்கக்கூடியது இந்த பாசுரம். மேலே தெரிவிக்கிறார், மாயிரும் குன்னம் ஒன்னுமத்தாக மாசுனம் அதனுடன் அளவி பாயிரும் பவ்வம் பகடுவிண்டலர படுதிரை விசும்பிடைப்படர சேயிரு விசும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தாமடும் திசைப்ப ஆயிரந்தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கமானகர் அமர்ந்தானேன்னு தெரிவிக்கிறார். தெரிவிக்கிறார், அவ்வளோ அற்புதமாக தெரிவிக்கிறார் பாருங்கோ. அது அமிர்தமதனம் பண்ணின வரலாற்றை தெரிவிக்கிறார். அமிர்தமதனம் பண்ணின எம்பெருமான் திருவரங்கமானகரிலே அமர்ந்திருக்கிறான் என்று தெரிவிக்கிறார். மாயிருங்குன்னம் ஒரு அகன்றும் உயர்ந்திருக்கக்கூடியதான மந்திரமலை. மாயிருங்குன்னம் ஒன்று மத்தாக அந்த மந்திரமலையை மத்தாக கொண்டு மாசுனம் மதனுடுமளவி வாசுகி என்னும் நாகத்தை அம்மலையிலே கயிறாக சுற்றி பாயிரும் பவ்வம் பகடுவிண்டலர பாயிரும் பவ்வம் பறந்தும் நீண்டும் இருக்கிறது. சமுத்திரமானது எப்படி இருக்குன்னா பறந்தும் நீண்டும் இருக்கிறது. அந்த சமுத்திரத்திலே பகடுவிண்டலர யானை பிளிருமா போலே ஒரு ஒரு சத்தம் கேட்கிறது. படுதிசை விடும்பிழைப்படற அந்த கடையக்கூடிய கூட எழுந்தக்கூடிய அலைகளானது ஆகாசத்தளவும் சென்று கிட்டியதான். சேயிரு விசுந்தும் திங்களும் சுடரும் தேவரும் தாமுடன் திசைப்ப மிக்க உலக ஸ்வர்காதி லோகங்களில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் இருக்கக்கூடிய தேஜஸ் பதார்த்தங்கள் தேவதைகள்லாம் ஏக காலத்திலே ஆச்சரியப்பட்டார்களாம். அலைகடல் ஆயிரந்தோளால் கடைந்தான் அலைகடல் ஆயிரந்தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கமானகர் வந்தானே. ஆயிரம் தோள்களை கொண்டு இப்படி ஒரு கடலை கடைந்தானே என்று தெரிவிக்கிறார். அது கொண்டு அப்படியே ரொம்ப ஆச்சரியப்படுகிறார்கள் தேவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டான். இல்லை இல்லை எம்பெருமான் ஆயிரம் தோள் கொண்டு இது பண்ணானா அப்படின்னு கேட்கிறார் வியாக்கியா தான். இல்லை இல்லை சதுர்புஜத்தோடு தான் கடைஞ்சான். ரெண்டு உருவத்தை எடுத்துன்னா ஒரு காலகட்டத்தில் தேவர்களாலையும் அசுரர்களாலையும் இந்த கடலை கடைய முடியல. அப்போ எம்பெருமானானவன் என்ன பண்ணான்னு பார்த்தோமானால், இந்த பக்கம் ஒரு உருவம் எடுத்து தேவர்கள் பக்கத்தில் போய் ஒரு வால் பக்கத்தை பிடிச்சிட்டான். இன்னொரு உருவம் எடுத்து அசுரர்கள் பக்கத்தில் போயிட்டு தலை பக்கத்தில் பிடிச்சிட்டு அவனே கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்து கொடுத்தான். அப்போது அவன் கடைஞ்ச காலத்தில் சதுர்புஜத்தோடு கடைஞ்சாலும் அவன் கடைந்த லாவகம் அந்த சாமர்த்தியத்தை கண்டு ஆயிரம் தோள்கள் உடையவனைப் போலே விளங்கினானோ என்று ஆச்சரியத்தை தெரிவிக்கிறார் வியாக்கியாதா இவ்விடத்திலே. புரிகிறார், நாலு தோள் கொண்டு வியாபரித்தபடி தான் ஆயிரம் தோள் கொண்டு வியாபரித்தான் என்னலாம்படி ஆயுத்து என்று வியாக்கியான சீசக்தியிலே காட்டுகிறார். எங்கனே உய்வர் தானவர் நினைந்தால். இரணியன் இலங்கு பூணகலம் பொங்கு வெங்குருதி பொன்மலை பிளந்து பொழிதரும் அருவி ஒத்திழிய வெங்கண் வாழையத்தோர் வெள்ளிமா விலங்கள் விண்ணுற கடல் விழி தெழிந்தது. அங்கனே ஒக்க அறிவுருவானான் அரங்கமானகர் ஆனந்தானேனு தெரிவிக்கிறார். அதாவது தானவர்கள் அசுரர்கள் இரணியன் பட்ட பாட்டை நினைத்தால், இரணியன் பட்ட பாட்டை நினைச்சர்களா எங்கனே உய்வர், எப்படி இவர்களெல்லாம் உயிர் தரித்திருப்பவர்கள், இரணியன் எப்படி இருக்கான் வர்ணிக்கிறார். இரணியன் பூன் இலங்கை அகலம் அவனுடைய ஆபரணங்கள் விளங்கப்பெற்ற மார்பு, மார்பிலிருந்து நரசிம்மபெருமான் அவனை மார்பை குத்துகிறார். அந்த காலத்திலே பொங்கு வெங்குருதி பொன்மலை பிளந்து பொழிதரும் மறைவுத்துழிய பொங்குகின்ற உஷ்ணமான ரத்தமானது மேருமலையை பிளந்து கொண்டு ஒரு அருவி கொட்டுகிறார் போலே கொட்டியது என்று தெரிவிக்கிறார். வெங்கண் வாழையத்தோர் வெள்ளிமா விலங்கள், அந்த நரசிம்மபெருமான் எப்படி இருந்தார்னா தீக்ஷணமான வெங்கண் தீக்ஷணமான கண்களையும் வாழையில் வாழ் போன்ற பற்களையும் ஓர் வெள்ளிமா விலங்கள், ஒரு வெள்ளி மலையானது ஆகாசத்தை கிட்டிய அளவுக்கும் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு வெள்ளி மலை போலே அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு உருவானது தீவிழித்து விழுந்தால் எழுந்தால் தீவிழி விழித்து எழுந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட நரசிம்மாவதாரம் எடுத்த எம்பெருமான் அரங்கமாநகர் அமர்ந்தான் ஐயா அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆயிரம் குன்னம் சென்னுதொக்கனைய அடல் புரை எழில் திகழ் திருள்தோள் ஆயிரம் துணி அடல் மழுப்பத்தி மத்தவன் அகல் விசும் மனைய ஆயிரம் பெயரால் அமரர் சென் நிறைஞ்ச அரிதுயில் அலைகடல் நடுவே ஆயிரம் பெயரால் ஆயிரம் சுடர்வாய் அரவணைத்து என்னான் அரங்கமாநகர் அமர்ந்தானே என காட்டுகிறார். அதாவது கார்த்தவீரியார்ஜுனன், அந்த கார்த்தவீரியார்ஜுனனை அடக்கியவன் பரசுராமன். அந்த பரசுராமன் அந்த கார்த்தவீரியாஜனுடைய திரள் என்ன, அந்த திரளை அடக்கிய பரசுராமன் எப்படிப்பட்டவன் காட்டுமாறு அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். கார்த்தவீரியாஜன் எப்படி இருக்கான்னா ஆயிரம் குன்னம் சென்னுதொக்கனைய ஆயிரம் மலைகள் நெருங்க சேர்ந்திருக்கிறா போலே அப்படியே இருந்தானா, ஆயிரம் மலைகள் சேர்ந்த போல ஒரு உருவம். அடல்புரை எழில் திகழ் திறந்தோர் யுத்தத்துக்கு தகுதியானவையும் அழகு புழிந்தவும் திரண்ட தோள்கள் ஆயிரமும் உடையவனாய் இருந்தான் அந்த கார்த்தவீரியார்ஜுனன். அப்படிப்பட்ட கார்த்தவீரியார்ஜுனன் ஆயிரம் துணிய அடல் மழுப்பத்தி அவனுடைய ஆயிரம் தோள்களும் அரும்படியாக தீக்ஷணமான மழுப்படை கொண்டு வெட்டினான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆயிரம் துணிய மற்றவன் அந்த கார்த்தவீரியார்ஜுனன். மற்றவன் அகல் விசும்பு அணைய அந்த கார்த்தவீரியார்ஜுனை விசாலமான வீரஸ்வர்க்கத்தை அடையும்படி செய்தான். அப்படிப்பட்டவன் யார் அப்படின்னு பார்த்தான் ஆயிரம் பெயரால் அமரர் சென் நிறைஞ்ச அலைகடல் அரிகல் அரிதுயில் அலைகடல் நடுவே என்று தெரிவிக்கிறார். சகஸ்ரநாமன தேவர்களானவர் சகஸ்ரநாமங்களை சொல்லி துதிக்கும்படியாய் அலையறிகின்ற சமுத்திர மத்தியத்திலே எழுந்திரில் இருக்கக்கூடிய சகஸ்திர முகங்களை ஆயிரம் முகங்களை கொண்ட திருவனந்தாழ்வானாகிற திருப்பள்ளியிலே யோகநித்திரை பண்ணும் பெருமாள் அவன் அரங்கமாநகரத்திலே அமர்ந்தான் என்று காட்டுகிறார்.
ஆயிரம் சுடர்வாய் அரவணைத்துயின்னான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார் இல்லையா, அதுக்கு ஒரு விசாரம் இந்த இடத்துல பண்றார். நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய் மொழியிலே ஐந்து பைந்தலை ஆடரவணை மேவி பார்க்கடல் யோகநித்திரை அப்படின்னு தெரிவிக்கிறார். வஸ்துதகா இந்த பாசுரத்துல திருமங்கையாழ்வாரானவர் ஆயிரம் சுடர்வாய் அரவணைத்துயின் நான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்போ ஒரு இடத்துல அஞ்சு தலை மாதிரி இருக்கு, இன்னொரு இடத்துல ஆயிரம் தலை போலே தோற்றுகிறது. இதுக்கு நிதானம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆனால் இந்த எண்ணிக்கையில எந்த விதமான நிர்பந்தங்களும் இல்லை. தன்னுடைய நாதன் ஜெயித்தான் என்ற காரணத்தினாலே திருவனந்தாழ்வானுக்கு மகிழ்ச்சினால என்ன ஆயிடுதான்னா வாய்கள் பல்லாயிரமாக பனைக்கும் அப்படின்னு வந்து வியாக்கியாதா தெரிவிக்கிறார். மேலே ஏழாவது பாசுரத்திலே சுருக்குடல் கனிவாய் திருவினை பிரித்த கொடுவையில் கடுவிசை அரக்கன் எரிவிழி திலங்கு மணிமுடி பொடி செய்து இலங்கை பாழ் படுப்பதற்கெண்ணி வரிசிலை வளைய அடுசரம் துறந்து மறிகடல் நெறிபட மலையால் அரிகுலம் பணி கொண்டு அலைகடல் அடைத்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானேன்னு அமைந்திருக்கக்கூடிய பாசுரம். அதாவது பிராட்டியனுடைய தன்மை எப்படி அமைந்திருக்கிறதுனா அகலகில்லேன் இறையும் என்றும், நித்யான பாயினி என்றும், எம்பெருமானை என்றும் விட்டு பிரியாதவளாய் இருக்கிறாள். அப்படிப்பட்ட பிராட்டியை எம்பெருமான் திறத்திலிருந்து பிரித்தான் கொடுங்கோலனான ராவணேஸ்வரன். அந்த ராவணேஸ்வரனை எவ்வாறு இது பண்ணார்ன்றத காட்டக்கூடியதா அமைந்திருக்கக்கூடியதான் இந்த பாசுரம். சுரிக்குழல் கனிவாய் பிராட்டியானவள் எப்படி அமைந்திருக்கிறாள்னா, சிறந்த கூந்தலை, சுரிக்குழல் கனிவாய், சுரிக்குழல் சிறந்த கூந்தலை உடையவளாய் விளங்குகிறாள். கனிவாய் கொவ்வை கனி போன்ற அதரத்தை உடையவளாயும் இருக்கக்கூடிய பிராட்டியானவள், அப்படிப்பட்ட பிராட்டியை பெருமாளும் திருவினை பிரித்த கொடுமையில் கடுவிசை அரக்கன், கொடுமையில பெரிய வேகத்தை உடையவனான ராவணன். அந்த ராவணனை என்ன பண்ணணும்னு எம்பெருமான் சங்கல்பம் பண்ணறானால், எரிவிழித் இலங்கு மணிமுடி பொடி செய்து இலங்கை பாழ்படுப்பதற்கெண்ணின்னு இது பண்றார். அதாவது அவனுடைய கிரீடங்களானது எரிவிழித்திலங்கு மணிமுடி அப்படின்னு தெரிவிக்கிறார். அக்னி போல விளங்கக்கூடிய மணிகள் அழுத்தின கிரீடங்களை உடையவனாய் அமைந்திருக்கிறான் அந்த ராவணேஸ்வரன். அந்த கிரீடங்களை பொடிப்படுத்துமாறு யுத்தம் செய்ய வேண்டும். இலங்கை பாழ்படுப்பதற்கெண்ணி அந்த லங்காபுரியை சுடுகாடாக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொள்கிறான் எம்பெருமான். அப்போ லங்காபுரிக்கு போகணும் அப்படின்னா கடலை கடக்க வேணுமே. கடலை கடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கடலரசன் இடத்திலே அனுமதி வேண்டி எம்பெருமான் பிராயோபவேசம் செய்கிறான். கடலரசன் திரும்பவில்லை. அப்போ எம்பெருமானுக்கு கோபம் வருகிறது. வரிசிலை வளைய அடுசரம் துறந்து மறிகடல் நெறிபட ஒரு அழகிய வில்லை வளைக்கிறான். கொலையம்புகளை பிரயோகிக்கிறான். இந்த சாகரத்தை காலாலே நடந்து போகும்படி தண்ணியை வத்தச் செய்து விடுகிறேன் என்றெல்லாம் தெரிவிக்கிறான். அது கேட்டு பயந்து ஓடி வந்தான் கடலரசன். அவன் என்ன பண்றான், அலைகடல் நெறிபட மறிகடல் நெறிபட அலையெறிகின்ற கடல் வழிவிடுமாறு செய்தான். அப்போது எம்பெருமான் என்ன பண்ணானான், அரிகுலம் பணிகொண்டு மலையால் அலைகடல் அடைத்தான். வானர சமூகத்தின் துணையை கொண்டான். அலைகடலை மலைகளினால் அணை கட்டினான் பெருமான். சேதுபந்தனம் செய்த பெருமான் எங்கே இருக்கிறான் என்று பார்த்தோமானால், அரங்கமாநகரத்திலே இருக்கிறான் என்று தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். எட்டாவது பாசுரம். ஊழியாய் ஓமச்சுச்சியாய் ஒரு கால் உடைய தேருருவனாய், உலகில் சூழிமால் யானை துயர்கெடுத்து, இலங்கை மலங்கவன் நடுசரம் துறந்து, பாழியால் மிக்க பார்த்தனு கருளி பகலவன் ஒளிகட, பகலே ஆழியால் அன்னங்கு ஆழியை மறைத்தான், அரங்கமாநகர் அமர்ந்தானேன் என்று தெரிவிக்கிறார். காட்டப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆஷ்ரிதர்க்காக எம்பெருமான் என்ன வேண்டுமானாலும் செய்வான் அப்படின்றத காட்டுவதாய் அமைந்திருக்கக்கூடியது இந்த பாசுரம். ஊழியாய் ஓமத்துச்சியாய், காலம் முதலிய சகல பதார்த்தங்களுக்கும் நிர்வாகனாய் இருக்கக்கூடியவன், ஓமத்துச்சியாய் யஜ்யங்களுக்கு தலைவனாய் அமைந்தவன், ஒரு காலுடைய தேர் ஒருவனாய் ஒற்றை சக்கர தேரை உடையவனான சூரியனுக்கு அந்தராத்மாவானவன், உலகில் சூழிமால் யானை துயர்கெடுத்து, மடுவின் கரையிலே முதலையால் அடர்பொண்ட கஜேந்திரனை காத்தவன் இந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அந் இலங்கை மலங்க அடுசரம் துறந்து, முன்பொரு கால் பிராட்டியை பிரித்த காலத்திலே லங்காபுரியை பங்கமடையுமாறு கொலையம்புகளை பிரயோகித்தவன். இப்படிப்பட்ட எம்பெருமான் வேற என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டவானால், பாழியால் மிக்க பார்த்தனுக்கு அருளி பகலவன் ஒளிகட, பகலே ஆழியால் அன்னங்கு ஆழியை மறைத்தான்னு தெரிவிக்கிறார். அதாவது வலிமை மிகுந்த அர்ஜுனன், அவனுக்கு அருள் புரியும் வண்ணம் என்ன பண்றான்னா, ஒரு காலத்துல சூரியன் ஒளி முழங்கும்படி, பகலவன் ஒளிகட சூரியன் ஒளி முழங்கும்படி பகற்போதிலேயே சக்கரதாயத்திலே சூரியனை மறைத்தான். எதற்காக அப்படின்னு பார்த்தோமானால், அர்ஜுனனுடைய பிள்ளையான அபிமன்யுவை ஜெயத்ரதன் என்னும் கௌரவ சேனையைச் சேர்ந்தவன் கொன்று விடுகிறான். அவனை மறுநாள் அஸ்தமன நேரத்துக்குள்ள கொல்லாவிடில் அக்னியில பிரவேசம் பண்ணிடுவேன்னு அர்ஜுனன் சங்கல்பம் பண்ணுகிறான். அந்த சங்கல்பத்தை காக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்றான், பகல் பொழுதினிலேயே தன்னுடைய சக்கராயுதத்தினாலேயே சூரியனை மறைத்து அந்த ஜெயத்ரனை வெளிக்கொணர்ந்து அவனை அர்ஜுனனை கொண்டு அவனை முடிக்கிறான். அதனால் அர்ஜுனனுக்காக ஆர்ஷிதனுக்காக எந்த காரியமும் செய்யக்கூடியவன் அரங்கமாநகர் அமர்ந்தான் என்று தெரிவிக்கும்படியாய் அமைந்திருக்கக்கூடியது இந்த பாசுரம். மேற்கொண்டு ஒன்பதாம் பாசுரம். பேயினார் முளையூன் பிள்ளையாய் ஒரு கால் பெருநிலம் விழுங்கி அதுமிழ்ந்த வாயனாய் மாலாய் ஆளில்லை வளர்ந்து மணிமுடிவானவர் தமக்குச் சேயனாய் அடியேற்கு அணியனாய் வந்து என் சிந்தையுள் வெந்துயர் அறுக்கும் ஆயனாய் அன்னு குன்ன முன்னெடுத்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானேன் என்று அமைந்திருக்கக்கூடியது இந்த பாசுரம். பாசுரத்தின் மூலம் எம்பெருமானுடைய பற்பல சேஷ்டிதங்களை காட்டுகிறார் திருமங்கையாழ்வார். முதற்கண் பேயினார் முளையூன் பிள்ளையாய் என்று தெரிவிக்கிறார். பூதனை என்னும் ராட்சசியானவள் தாயாய் வந்த பேயுயிரும் என்னும்படியே பேயானவள் தாய் உருவு கொண்டு நஞ்சு தீற்றிய முளையை கண்ணனுக்கு கொடுத்தாள். உயிரை வத்த வாங்கி உண்டவாயான் என்னும் சொல்லும்படியாக எம்பெருமான் கண்ணனாகவன் முளையுண்ணும் வியாஜத்தாலே அவள் உயிரையும் சேர்த்து உண்டு அவளை முடித்தான் என்பது வரலாறு. மேலே தெரிவிக்கிறார் இன்னொரு சேஷ்டிதத்தை, ஒரு கால் பெருநிலம் விழுங்கி அதுமிழ்ந்த வாயனாய் என்று தெரிவிக்கிறார். பிரளய காலத்திலே எம்பெருமானானவன் உலகங்களை உண்கிறான். தன்னுடைய வயிற்றிலே கொண்டு சிருஷ்டி காலத்திலே அவற்றை வெளிப்படுத்தி காப்பாற்றுகிறான் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லவா. அதனாலே நம்மை காத்தருள்பவன் என்று தெரிவிக்கிறது. மேலே இன்னொரு சேஷ்டிதம் தெரிவிக்கிறார், மாலாய் ஆளிலை வளர்ந்து என்று தெரிவிக்கிறார். இதே திருப்பி பிரளய காலத்தில் உலகத்தை எல்லாம் தன் திருவயிற்றிலே வைத்துக் கொள்கிறான். ஒரு சிறு குழந்தையைப் போலே ஒன்றும் அறியாதவனைப் போலே ஒரு ஆலந்தரிலே வடபத்திர சாயாய் கண் வளர்ந்தருகிறான் அப்படிப்பட்ட எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படி இருக்கான், அவனுடைய தன்மை தேவர்களிடத்திலே எப்படி இருக்கு, அடியவர்களிடத்திலே எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு விசாரம் இவ்விடத்திலே பண்ணுகிறார். மணிமுடி வானவர்தமக்குச் சேயனாய் நாம் பெரியோம் என்று மார்பு நிறுத்திருக்கக்கூடியவர்கள் பிரம்மருத்ராதிகள். அவர்களுக்கு எம்பெருமானானவன் எட்டாதவனாய் இருக்கிறான். பிரம்மனுக்கே சொல்றார், நேரே கடிக்கமலத்துள்ளிருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன் பிரம்மனுக்கே எட்டாதவனாயிருக்கிறான் எம்பெருமான் என்றெல்லாம் முதலாழ்வார்கள் தெரிவிக்கிறார் அல்லவா. ஆனால் அடியவர்களிடத்துல எப்படி இருக்கிறான் என்று கேட்டோமானால், அடியேற்கு அணியனாய் வந்து என் சிந்தையுள் வெந்துயர் அறுக்கும் அடியவர்களுக்கு கையாளாய் இருக்கிறான், அடியவர்களுக்கு அடிமைப்பட்டவனாய் இருக்கிறான். அதுக்கு மேல இன்னொரு சரித்திரம் தெரிவிக்கிறான், அப்படிப்பட்டவன் யார் என்று என்ன வேற என்ன பண்ணிருக்கான்னு கேட்கும்போது, அயனாய் அன்னு குன்ன முன் எடுத்தான். இப்படிப்பட்ட தனது நிலையை கிருஷ்ணாவதாரத்துல என்ன பண்றானான், கோவர்தன மலையை தாங்கி கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்னும் காமரபு உங்கச்சி உரகத்தா என்னும் தெரிவிக்கும்படியே கல்மழை ஒரு கல்மழை பொழிந்த காலத்திலே கல்லை எடுத்து பசுக்களையும் மக்களையும் காப்பாற்றினான் சரித்திரம் நாம் கேள்விப்படுறோம் இல்லையா. அப்படிப்பட்ட எம்பெருமான் அரங்கமாநகர் அமர்ந்தான் என்று தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். பாசுரம், பொன்னுமாமணியும் முத்தமும் சுமந்து பொறுத்திரை மானதி புடை சூழ்ந்து அன்னமாடுலவும் அலைபுணல் சூழ்ந்த அரங்கமாநகர் அமர்ந்தானை மண்ணுமாமாட மங்கையர் தலைவன் மனவேர் கலியன் வாயொலிகள் பன்னிய பனுவல் பாடுவார் நாளும் பழவினை பத்தருப்பாரே என்று தெரிவிக்கிறார். அதாவது கடைசி பாசுரத்துல இந்த பாசுரம் கற்றாருக்கு பயனை தெரிவிக்க வேண்டுமே அப்படின்னு பலஸ்ருதியை இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி சொல்றார், இந்த திருவரங்க நகரானது எப்படி அமைந்திருக்கிறதுன்னு காட்டுகிறார். திருவரங்கம் பெரிய கோயிலானது எப்படி இருக்குன்னா, காவிரியானது நவமணிகளையும் கொழித்து கொண்டு அலையெறிந்து கொண்டு ஸ்ரீரங்கத்தை சூழ்ந்து இருக்கிறதாம். அதுக்கு மேல அன்னப்பறவைகள் கழித்து விளையாட சந்திரபுஷ்கரணி முதலியாக தீர்த்தங்களை உடையதாய் விளங்குகிறது. இந்த அப்படிப்பட்ட இருக்கிற திருவரங்கம் பெரிய கோயில்ல திருக்கண் வளர்ந்தாலும் இந்த பெருமாள் இந்த அரங்கநாதனை குறித்து திருமங்கையாழ்வார் அருளி செய்த இப்பத்து பாசுரங்களை பாடுபவர்கள் என்ன அவருக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். முன்னை தீவனைகள் முற்றும் வேறறுத்திடுவர் எம்பெருமானுடைய நித்திய கைங்கரியம் பண்ணப்பெறுவர்கள் என்று பலஸ்ருதி சொல்லி தலை கட்டுகிறார் திருமங்கையாழ்வார். ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரிநாதாய கலிவயிரினே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம் ஸ்ரீமதே ரம்மஜா மாதிருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்ய மங்களம்.